அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம கண்ணில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நோய்கள் குறித்து நமக்கு பல தகவல்களை வழங்குவதற்காக மதுரை அக்ஷரா கண் மருத்துவமனையின் கண் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் ஏ சரவணகுமார் அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். மனிதனுடைய உடலமைப்புகள்ல பொதுவா அனைத்து உடல் உறுப்புகளும் ரொம்ப முக்கியமானது. அதுல கண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ணில் என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கறத குறித்து இன்னைக்கு நிறைய தகவல்களை மருத்துவர் ஐயா அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஐயா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பு நேர்களுக்காக செஞ்சிருக்கீங்க.
நான் டாக்டர் சரவணகுமார், கண் மருத்துவர். நான் மதுரையில அக்ஷரா கண் மருத்துவமனை நரிமேடில இருக்கு. நான் இங்கே கண் மருத்துவராக
ஐயா. இப்ப கண் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணினுடைய அமைப்பு முதல்ல எப்படி இருக்குது?
கண் வந்து நம்ம பார்வைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கிய. இரண்டு கண்களும் மெல்லிசான ஒரு தன்னோட இமைகளால் மூடப்பட்டிருக்கு. அதனால அது எளிதாக இன்ஜுரி ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே போல கண் உள்ள இருக்கிற கருவிழி பாவை அது எல்லாமே ரொம்ப மெல்லிசானது. ஸோ அதை மிகவும் கேர்ஃபுல்லா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.
ஐயா, இப்ப கண் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணினுடைய அமைப்பு முறையை பத்தி நீங்க ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. கண் அப்படின்னு சொல்லும்போது கண்ணுல என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும், அந்த நோய்கள் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
அதாவது எளிதாக சின்ன வயசுல இருந்தே வரக்கூடியது ரெஃப்ராக்டரி எரர் எனக்கூடிய பார்வை குறைவு, பவர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இது அது சின்ன வயசுல இருந்தே வர வாய்ப்புகள் இருக்கு. பலரும் என்ன நினைப்பாங்கன்னா இந்த கண்ணாடி பவர்ங்கிறது வர்றது வந்து கொஞ்சம் பெரிய வயசான பிறகு வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பவர் வர்றதுங்கிறது வந்து நான் 3 வயசு 4 வயசுல இருந்தே கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் மிக முக்கியமான குறைபாடு. முடிஞ்ச அளவுக்கு வேகமா கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா கண்ணுக்கு கண்ணாடி பவர் அந்த மாதிரி தேவைப்பட்டு அந்த வயதில் வந்து அந்த கண்ணாடி யூஸ் பண்ணவில்லை அப்படின்னா அந்த கண் நரம்பே வந்து பார்வை திறனை குறைஞ்சி பார்வை திறன் இழக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி கண் கண்ணாடி பவர் இருக்கும்போது அதை மிகவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை வந்து கண்டுபிடிச்சு அப்பவே அது வந்து கண்ணாடி போட்டு கரெக்டாக கரெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுவும் நிறைய பேர் என்னன்னா அந்த இள வயதிலேயே எப்படி கண்ணாடி போடுறதுன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் ஆனா அப்ப இருந்தே போட்டுக்கிறது தான் நல்லது. அது போடாம விடும்போது அந்த கண்ணோட பார்வை திறன் குறைஞ்சிடும். வயசு கூட ஆனப்புறம் போட்டாலுமே அது அவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது. அது ஒண்ணு. அதாவது மாறுக்கண் நோய் அதுவுமே இள வயதிலிருந்தே வரக்கூடியதாக இருக்கு. மாறுக்கண் நோய் சிலருக்கு பிறந்த உடனே கூட வர வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து பிறவியிலேயே வரக்கூடிய ஒண்ணு சிலருக்கு. சிலருக்கு பின்னால வளரும் போது கூட நரம்புல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது போக கண் பார்வை திறன் கம்மியா, அதாவது கண்ணாடி பவர் இருந்து கண்ணாடி போடாம விட்டாலுமே அது பவர் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான மாறுகண் வர வாய்ப்புகள் இருக்கு. இது போக சர்க்கரை நோய் அல்லது தைராய்டு இந்த மாதிரியான காரணங்கள்னாலையும் வர வாய்ப்பு இருக்கு. இது போக ஏதாவது தலையில ஏதாவது அடிபட்டாலும் மாறுகண் வர வாய்ப்பு இருக்கு. இது மாறுகண் இருந்தா இது ஆரம்பத்திலேயே டெஸ்ட் பண்ணி சப்போஸ் பவர்னாலதான் அப்படின்னா அதை எளிதாகவே கரெக்ட் பண்ண முடியும். போக இன்னும் ரொம்ப காமனான இன்னொரு விஷயம் கண்ணில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா கண்புரை நோய். கண்புரை நோய் பொதுவாக வயது கூடும்போது வயதானவர்களுக்கு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் காமனாக வரும். அது நார்மலாக வரக்கூடியது கண்புரை நோய். 60 வயதுக்கு மேலே இந்த மாதிரி வரும். இப்போ கொஞ்சம் வேகமாக கூட வருது. சிலருக்கு எல்லாமே 45 அந்த மாதிரி வயதில் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வயதால வரக்கூடிய ஒண்ணு. இது போக சில காரணங்களால குறை வர வாய்ப்பு இருக்கு. அது சிலருக்கு சுகர் இருந்தா தன்னை, அதாவது சர்க்கரை நோய் இருந்தா அவங்களுக்கு குறை வேகமாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இது பிளட் ப்ரெஷர் பிபி அது இருந்தாலுமே சிலருக்கு வர வாய்ப்பு இருக்கு. அது போக நிறைய வெயிலே இருப்பவர்களுக்கு முக்கியமாக கண்புரை வருவதற்கான காரணமே வெயிலோட எக்ஸ்போஷர்னால்தான். வெயிலில் வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ்ங்கிறது நால வரக்கூடிய எக்ஸ்போஷர்னால வரக்கூடியது தான் கண்புரை. ஸோ அதிகம் வெயிலில் அலையுபவர்கள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அது இன்ஃபேக்ட் ப்ரிவென்ட் பண்ணணும்னாலே இன்ஃபேக்ட் வெயில போறவங்க கொஞ்சம் கூலிங் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணாலே அதை ஓரளவுக்கு தவிர்க்கலாம். இது போக புகைப்பிடித்தல், ஆல்கஹால், மது அருந்துதல், இவை கூட வந்து வேகமாகவே கண்புரை வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கான இருக்குது. இது போக ஸ்டீராய்டு மருந்துகள், ஸ்டீராய்டுங்கிறது அவளுக்கு இருக்கிற உடல்நிலை பிரச்சனைக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்ப மாசம் அந்த மாதிரி எடுத்துக்கொள்வர்களுக்கு கண்புரை வேகமாகவே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது போக கண்ணுக்கு சொட்டு மருந்து, ரொம்ப நாள் ஏதாவது ஏதேனும் அவர் சொல்றது, எஸ்பெஷலி இந்த ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் அதை எடுத்துக்கிட்டனாலும் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்ணில் ஏதாவது அடிப்பட்டாலோ அதனால கூட வந்து கண்ணில் புரை வர வாய்ப்புகள் இருக்கு. கண்புரைக்கு வந்து எப்படி இப்போ பேஷண்ட்டுக்கு யூஸ்வலாக தெரியும்னா, பார்வை மங்கல் வந்து அதுதான் முதல் அறிகுறி, பார்வை மங்கல். சிலருக்கு அந்த பார்வை மங்கல் வெயிலில் போகும்போது அதிகமாக வரக்கூடிய பார்வை மங்களும் சிலருக்கு இருக்கு. அதாவது எந்த விதமான புரை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான அறிகுறிகள் இருக்கு. சிலருக்கு பார்வை கம்ப்ளீட்டாக மங்கி இருக்கும், சிலருக்கு வெயிலில் போகும்போது பார்வை அதிகமாக மங்களாக இருக்கும், சிலருக்கு வந்து ஈவினிங் சாயந்தரத்துக்கு மேலே பார்வை ரொம்ப மங்களாக இருக்கும். அந்த மாதிரி இன்னும் இன்னொரு அறிகுறி என்னன்னா, நைட்டில் டெஸ்க்டாப்பில் வர லைட்டை பார்த்தா அது ரொம்ப ஒளி சிதறல் ஏற்படுறது. இந்த மாதிரியான அறிகுறியும் இருக்கும்.
கண் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணுல இந்த நீர் அழுத்த நோய் அப்படிங்கிறது பரவலா சில இடங்களை நம்ம பார்த்துருப்போம். கண் நீர் அழுத்த நோய் அப்படின்னா என்ன, இந்த நோய் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
கண் நீர் அழுத்த நோய்ங்கிறது வந்து அதான் குளோக்கோமான்னு நார்மலா சொல்றோம், குளோக்கோமான்னு. கண் நீர் அழுத்த நோய் என்னன்னா, கண்ணுக்குள்ளார சில மாறுதல்கள் ஏற்படுறதுனால நீர் அழுத்தம் கண்ணு உள்ளார அதிகமாகுது. அதிகமாகும் போது இந்த கண்ணோட நரம்புக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. கண் நரம்பு பாதிப்பு ஏற்படுறதுனால கண் பார்வை இழங்கும், குறைஞ்சிட்டே போகும். அதுல மிக முக்கியம் என்னன்னா, அந்த கண் பார்வை குறைஞ்சிட்டு போறது ரொம்பவே ஒரு 90% மேல பாதிப்பு ஏற்பட்ட அப்புறம்தான் அவங்களுக்கே தெரியும் பார்வை ரொம்ப மங்கி போச்சுங்கிறது. ஸோ அதனால இது ரொம்ப வேகமாகவே கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை வந்து அந்த நரம்பு பாதிப்பு ஏற்படுறத வந்து தவிர்க்கலாம். அதனால பொதுவாக இது வந்து 40 மேல உள்ளவங்களுக்கு தான் வரும், அதை விட குறைஞ்சவங்க வராதான்னா வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரெகுலராகவே கண்ணை ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது, அதுவும் நீர் அழுத்தம் இருக்காங்கிறதுக்கு. இது நீர் அழுத்தம் அதிகமாகிறதுக்கான காரணங்கள் வந்து பொதுவாக ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்கு, அதாவது பரம்பரையிலேயே சிலருக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதாவது அப்பா அம்மா அவங்களுக்கு இருந்தாலோ இல்லை தாத்தா பாட்டிக்கு இருந்தாலோ அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி அப்பா அம்மா இருந்த குழப்பமா இருக்குன்னா கண்டிப்பாக அவர்களோட பிள்ளைகள் வந்து வருடத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும், ஏன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது போக மற்ற காரணங்கள் என்னன்னா, கண்ணில் அடிப்பட்டா இந்த மாதிரி நீரழுத்த நோய் வர வாய்ப்பு, அல்லது சிலருக்கு வந்து கண் உள்ள புண் ஆகிற மாதிரி யூவைட்டிஸ் சொல்லுவோம், அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் கண் நீரழுத்த நோய் வர வாய்ப்பு இருக்கு. அதே போல கண்ணில் சொட்டு மருந்து, அது மெயினாக இந்த ஸ்டீராய்டு ஹைட்ராக்ஸ் தான், அது ரொம்ப நாள் தொடர்ச்சியா போட்டோம்னா அதனாலயுமே கண் நீர் அழுத்தம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இந்த மாறு கண், அதே போல இந்த மாலை கண் அப்படின்னா என்ன, இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
மாறு கண்ணுங்கிறது வந்து ஒரு கண்ணு இன்னொரு கண்ணு கொஞ்சம் விலகின மாதிரி இருக்கக்கூடியது. சிலருக்கு பறக்கும் போதே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சிலருக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கண் பார்வை குறைபாடு ஏதாவது ஒரு கண்ணுல இருந்தனா அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கு. கண்ணோட கண்ணாடி பவர் ஒரு கண்ணில் மட்டும் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ அந்த மாதிரி இருந்தேன்னா அதனால வர வாய்ப்பு இருக்கு. இது போக சர்க்கரை வியாதி அல்லது தைராய்டு இல்லைன்னா மூளையில் இருக்கிற நரம்புனாலேயே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த மாதிரி ஸ்பின்டர் இந்த மாறுகண் வர வாய்ப்பு இருக்கு. இது போக பட் இது மாறுகண் இள வயதிலேயே இருக்கும்போது சிலருக்கு ஃபேமிலிஸ்ல அதாவது ஜெனட்டிக்காவே கூட வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனால் மாறுகண் இருந்தா அதை ஆரம்ப ஸ்டேஜ்லயே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா அதாவது ஒரு கண்ணில் குறைபாடு இருந்தாலுமே இது வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி குறைபாடுகளை ஆரம்ப ஸ்டேஜ்லயே பார்த்து அதுக்கான கண்ணாடி கண்ணாடியோ இல்லை வேற எதுவும் ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அந்த கண்ணோட நரம்பு திறனை வந்து பாதுகாக்கலாம். ஆரம்ப ஸ்டேஜிலே பாத்துக்கிறது நல்லது.
ஐயா, அதே போல கண்ணுல இந்த சதை வளர்ச்சி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கண்ணுல சதை வளர்ச்சி அப்படின்னா என்ன, இந்த ஏன் இந்த கண் பகுதியில சதை வந்து வளருது, அதுக்கு என்ன காரணம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியும்.
இல்ல, கண் சதை வளர்ச்சிங்கிறது வந்து கெரிஜியம்னு சொல்லக்கூடியது, அது கருவெளி ஓரமாக ஒரு சின்ன சதை மாதிரி வளரும். இது பொதுவாக இதுவுமே அதிகமாக வெயில்ல இருப்பவங்களுக்கு அல்லது டூ வீலர் நிறைய ஊட்டும் போது சூடான காத்தோடு சேர்த்து இந்த தூசி அதிகமாக வர்றதுனாலும் அதனால முக்கியமா வர வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வந்து இந்த ஃபர்னஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதாவது ரொம்ப சூடா காத்து அந்த மாதிரி வரக்கூடிய இந்த ஃபர்னஸ் அந்த மாதிரி இதுல ரொம்ப நேரம் ஒர்க் பண்றவங்களுக்கும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஜெனட்டிக்காவே அதாவது இயற்கையாவே அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தாலும் இந்த மாதிரி வர வாய்ப்பு. இதுல என்னன்னா அந்த கருவளிக்கு மேல படராம சின்னதா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவளிக்கு மேல படர்ந்து அது நடுவுக்கு போகும்போது அது கண் பார்வையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இது ஆரம்ப நிலையிலேயே இது வந்து பாத்துறது நல்லது. ஏன்னா அது வளர்ந்து ஒரு ஒரு பக்குவத்துக்கு மேல மேல வளரும் போது அது இது வந்து பொதுவாக இது சத மருந்து ஊத்தி கரைக்க முடியாது. பொதுவாகவே எல்லாருமே கேக்குறது இதுதான், இந்த கண் சதைக்கு மருந்து ஊத்தி கரைச்சிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. பட் பொதுவாக வந்து மருந்து ஊத்தி கரைக்க முடியாது, அது கண் அறுவை சிகிச்சை மூலம் தான் எடுத்து. பட் அது ஆரம்ப ஸ்டேஜ்ல பண்ணிடுறது நல்லது. ஏன்னா அது கருவளிக்கு ஒரு பகுதிக்கு மேல வளர்ந்துருச்சுன்னா அது எடுக்கும் போது அந்த இடம் கருவளியில தழும்பாகும். அது மட்டும் இல்லாம அது நடு பக்கத்துல வந்துருச்சுன்னா தழும்பாச்சுன்னா பார்வையை மறைக்கும். சோ அதனால அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லயே கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. அதே மாதிரிதான் கண் புறையுமே, கண் புறையுமே ஆரம்ப காலத்திலேயே பாத்துறது நல்லது. அது ரொம்ப புறை அதிகமாக ஒரு பக்கத்துல மட்டும் புறை அதிகமா இருந்துச்சுன்னா இந்த கண்ணோட நரம்பு திறன் குறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம புறை ரொம்ப அதிகமாகும் போது நீங்க சொன்ன இந்த நீரழுத்தம் இருக்கு இல்லைங்களா, நீரழுத்தம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இந்த குளோக்கோமாங்கிறது டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நீரழுத்தம் அதிகமாகும் போது அந்த கண் நரம்பு திறன் வந்து பாதிப்பு. அது மட்டும் இல்லாம புறை ரொம்ப முத்தினப்புறம் நம்ம வந்து ஆபரேஷன் பண்றதுங்கிறது ஆபரேஷன்ல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஓரளவு புறை முத்தின உடனே மங்கன மாதிரி இருக்கும் போது புறைக்கு தகுந்த சிகிச்சை ஆபரேஷன் அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. அதுவுமே இப்ப புறைக்கான சிகிச்சை இப்ப வந்து ரொம்பவே சுலபமாக எளிதாக இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற ஆபரேஷன் முறையில அதுவும் நம்ம இங்க பண்றது முக்கியமா ஊசி எதுவும் போடாம சொட்டு மருந்து மட்டும் போட்டு லேசர் முறையில பண்ணிடுது, தேக்க முறைன்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த முறையில பண்ணும்போது சிகிச்சை ரொம்ப எளிதாக இருக்கும். பண்ண பிறகு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்துட்டு அப்புறம் பொதுவாக எல்லா வேலையுமே வந்து தொடரலாம். இந்த மாதிரி சுலபமா இருக்கும். ஏன்னா முன்னெல்லாம் தான் வந்து ஊசி போட்டு பண்ணும்போது தான் ரொம்ப வலி இருக்கும், பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப அதற்கான முறைகள்லாம் நல்ல நல்ல முறைகள் இருக்கு, ரொம்ப சுலபமா பண்ணிருக்கேன்
ஐயா. அதே போல இந்த தைராய்டு கண்ணோய் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
தைராய்டுனால கண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முக்கியமா என்னன்னா அந்த தைராய்டுங்கிறது வரும்போதே அவங்களுக்கு வந்து யூஸ்வல் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது பொதுவாக வந்து ஏதாவது ஆட்டோ இம்யூன்ங்கிறது நம்மளோட டிஷ்யூ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அதை பாதிப்பு ஏற்படுத்தும், அந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் அது. அதே பாதிப்பு கண்ணில் வரும். அதாவது கண்ணில் என்ன மாதிரி பாதிப்பு வரும்னா கண்ணில் இருக்க தசைகள் அது எல்லாமே வந்து அது போக வெளியே இருக்கிற சதைகள் அந்த தசைகள் அது எல்லாமே அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால அதெல்லாமே வீங்கும். அது வீக்கம் ஏற்படும் போது ஒரு மூணு நாள் பிரச்சனைகள் வரும். ஒன்று என்னன்னா இந்த வீக்கம் ஏற்படும் போது கண்ணு கொஞ்சம் வெளியே ப்ராமினெண்டாக வெளியே தெரியும், அது ஒன்று. இன்னொன்று நம்ம கண்ணோட இமை வந்து கம்ப்ளீட்டாக சரியாக மூடாமல் ஒரு மாதிரி மேல தூக்குன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தூக்குற மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம கண்ணு ரொம்ப எக்ஸ்போஷர் அதாவது ரொம்ப வெளியே நீட்டின மாதிரி இருக்கும்போது அது எளிதாக ட்ரை ஆகும். ட்ரை ஆகி அதனால வரக்கூடிய ப்ராப்ளம் கண் ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும், கண்ணில் எரிச்சல் இருக்கும், அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லை இந்த கண்ணோட தசைகள்லாம் வீக்கம் அடையும் போது அந்த கண்ணு சரியாக மூவ் ஆக முடியாது. அந்த மாதிரி ஆகும்போது அந்த மாதிரி இப்போ இருக்கும்போது மாறு கண்ணும் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லா ப்ராப்ளமுமே இது வந்து ரொம்ப நாள் விட்டு முத்த விட்டு இது பண்ணும்போது அதனால அதனுடைய பின் விளைவுகள் நிறையா இருக்கும். ஸோ இந்த தைராய்டு டிசீஸுங்கிறது அதுவுமே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்துட்டோம்னா பின்னால் வரக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக தவிர்க்கலாம். அதனால தைராய்டு டிசீஸ்ன்னு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக மருத்துவரை ரெகுலராக டெஸ்ட் பண்ணி கண் மருத்துவரை டெஸ்ட் பண்ணி கிட்ட பார்த்துட்டு அந்த மாதிரியான அறிகுறிகள் வரும்போது அதுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது
ஐயா. அதே போல இப்ப இந்த செயற்கை கண் நிறைய நம்ம மருத்துவ துறைகள்ல வந்து பொருத்துறாங்க. செயற்கை கண் அப்படின்னா என்ன, இப்ப இயற்கையா நம்ம பிறந்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கண்ணுக்கும் செயற்கையா நம்ம பொருத்தி பார்க்கக்கூடிய கண்ணுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் வேறுபாடுகள், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இந்த செயற்கை கண்ணுன்னா பொதுவாக கண்ணில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டு அல்லது பிறவியிலேயே வந்து கண்ணு பார்வை இல்லாமல் சுருங்கின மாதிரி ஆகுறதோ அந்த மாதிரி ஆகும்போது அந்த ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதனால் அந்த கண்ணு கண் போல ஒரு ஷெல்லுன்னு சொல்லுவோம், அதை நம்ம வந்து கண்ணுக்குள்ளார வந்து பொருத்திடுவோம். ஸோ அது வெளியிருந்து பார்க்கும்போது அந்த கண்ணுக்கு இன்னொரு கண்ணு மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம பொருத்துற கண்கள் எல்லாமே நம்ம கண்ணு நகர்ற மாதிரியே அதுவும் நகரும். அந்த அந்த செயற்கை கண்ணுக்கு பார்வை திறன் எதுவும் இருக்காது. அது அதுதான் செயற்கை கண். யூஸ்வலாக வந்து நம்ம கண்ணில் வந்து வேற ஏதாவது கோளாறு ஏற்பட்டு அந்த கண்ணை சில தடவை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி வெளியெடுக்கும் தேவைப்படலாம், அத பல விதமான காரணங்களால. அதே மாதிரி ஒண்ணு வந்து இதுதான், லோகமானாலேயோ அந்த மாதிரி ரொம்ப அதிகமாகி ப்ரெஷர் அதிகமாகி ரொம்ப பிரச்சனை ஆகும்போது கண்ணை எடுக்க வேண்டியிருக்கலாம், அல்லது கருவிழியில் பாதிப்பு ரொம்ப அதிகமானாலும் இந்த கண்ணை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணணும். ஏன்னா கண்ணில் கருவிழி பாதிப்பு ஏற்படும் போது அதுக்கு வந்து அந்த கண்ணில் கருவிழியை மட்டும் மாற்றி சிகிச்சை மாற்றி பண்ணலாம், சரிங்களா? அது வந்து அதுக்காக தான் இந்த ஐ டொனேஷனுக்கு வந்து நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா. ஐ டொனேஷனில் இறந்தவர்களின் கண்கள்ல இருந்து இந்த கருவிழியை மாத்திரம் எடுத்து இந்த கருவிழியில பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து பார்வை இல்லாதவர்களுக்கு அந்த கருவிழியை வந்து பொருத்தலாம். ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன்ல பண்றது இதுதான்.
ஐயா, அதே போல இன்னைக்கு கண் நோய் அப்படிங்கிறது குறிப்பா எந்த வயதினரிடையே அதிகமா காணப்படுது, யார் யாரெல்லாம் இந்த கண் நோயால அதிகமா பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு என்ன காரணம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
கண் நோய்ங்கிறது வந்து சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே ஏதாவது ஒரு அதாவது வர இது கொஞ்சம் வேற மாதிரியான பாதிப்புகள்னால வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ரொம்ப காமனுங்கிறது வந்து 35 வயதுக்கு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் கண் நோய் பாதிப்பு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. அது அதுவும் என்ன மாதிரி நோய்கள்னா பொதுவாக கண் பொறை இல்லைன்னா கண் நீரழுத்த நோய், இது எல்லாமே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக இந்த கண் நீங்க சொன்னது சதை, அது போக எல்லாமே தைராய்டு எல்லாமே வந்து 40-45-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இதெல்லாம் ரொம்பவே காமனாக வர வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு ஒரு வயசுல ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மெயினானா இதுதான் வந்து ரொம்ப அதிகம். பட் ஆனால் கண் பார்வை குறைபாடு வந்து சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு இருந்தே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைங்களை வந்து ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு டைம்ல கண்டிப்பா கண் பார்வையை டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு 5-6 வயசுல இருந்தே வந்து கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. டெஸ்ட் பண்ணிட்டு கண்ணாடி பவர் ஒன்றும் இல்லைன்னா நல்லது. பட் ஆனால் அந்த டைம்ல கண்ணாடி பவர் இருக்கு அங்கிற சமயத்துல கண்டிப்பாக அதை வந்து தேவையான அதுக்கு வந்து கண்ணாடியும் யூஸ் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது.
ஐயா, இப்ப இந்த கண் இமை தோல் புற்றுநோய் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
கண் இமை தோல் புற்றுநோய்ங்கிறது வந்து அந்த கண் பட்டையில மேல்பட்டை கீழ்பட்டை இருக்கு. இந்த மேல்பட்டையிலோ கீழ்பட்டையிலையோ 2 விதமான 3 விதமான புற்றுநோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஒண்ணுல வந்து அது புண்ணு மாதிரி ஆகி பொதுவாக மேல்பட்டையில ஆகும், கண்ணில் புண்ணு மாதிரி ஆகி அது சுற்றி சில தடவை ரத்தமோ இல்லை சீலோ இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கு, அல்லது கீழ்பட்டையிலுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பொதுவாக தன்னாலேயே வரக்கூடியது, கூட உள்ளவங்களுக்கு சிலருக்கு வரக்கூடியது, இதுவுமே நிலையிலே வந்து பார்த்துட்டேன்னா அப்பவே ட்ரீட் பண்ணிட்டேன்னா இது கொஞ்சம் ப்ரோக்னோசிஸ் அதாவது இது நல்லா இருக்கும். இதுல வந்து ஆக்சுவலாக பேசல் செல் கார்சினோமான்னு சொல்லும் ஒரு டைப்பு, இன்னொன்று வந்து ஸ்குவேமஸ் செல் கார்சினோமான்னு இருக்கு. அது போக இன்னொரு 2-3 வெரைட்டி ஆஃப் அதாவது கேன்சர்கள் இருக்கு. அது இது இதுவுமே இது வெயில்ல ரொம்ப இருக்கிறவங்களுக்கு அதாவது யூவி ரேடியேஷனால ஏற்படக்கூடிய பாதிப்புனால சிலருக்கு வந்து இது வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பட்டையில வரக்கூடிய கேன்சர்கள்ங்கிறது வந்து கொஞ்சம் அவ்வளவு காமன் இல்லை, அது ரொம்ப சிலருக்கு மட்டுமே வரக்கூடிய. ஆனா ஏதாவது கண்ணில் மேல்பட்டையிலோ கீழ்பட்டையிலையோ ஒன்னா புண்ணு ரொம்ப நாள் இருந்தாலோ அல்லது ஒரு வீக்கம் ரொம்ப நாளா இருந்தாலோ அதை வந்து மருத்துவரிடம் பார்த்து கரெக்டாக என்னன்னு கண்டறிஞ்சிருந்து வளர விட்டு பண்ணும்போது பட்டையே ஃபுல்லுமே நம்ம வந்து எடுக்கிற ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும். அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துறது நல்லது.
ஐயா, இன்னைக்கு இந்த பள்ளியில படிக்கக்கூடிய இளம் குழந்தைகள்லயே நிறைய பேரு கண்ணாடிகள் போட்டுட்டு தான் அந்த புத்தகங்களை வந்து படிப்பாங்க. முன்னாடி எல்லாம் வயதானவர்கள் தான் கண்ணாடி போட்டு படிப்பாங்க, இப்ப இளமையிலேயே மாணவர்கள் கண்ணாடி போட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணுக்கு பயன்படக்கூடிய கண்ணாடிகள்ல இன்னைக்கு என்னென்ன வகைகள் எல்லாம் இருக்குது, இந்த கண்ணாடிய முறைய எப்படி பயன்படுத்தி பாதுகாக்கணும், இந்த ஒரு கண்ணாடிய எந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அடிக்கடி நம்ம மாத்துனா நம்மளுடைய அந்த கண்ணாடி பயன்பாடு பார்வைய பயனுள்ளதா இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கண் பவருக்கான கண்ணாடிகள் வந்து அது முக்கியமா இள வயதுல இருக்கவங்களுக்கு எல்லாருமே வரக்கூடியது இந்த மைனஸ் பவர் தான். சோ அந்த மயோபியா, அது கூட வந்து சிலருக்கு வந்து ஸ்டிக்மேட்டிசம் சொல்லுவோம். அதுல வந்து என்னன்னா அந்த கண்ணாடி பவர் ஒரு ஒரு ரெண்டு மெரிடியன் இருக்கும், அதுல வந்து ஒரு மெரிடியன்ல மட்டும் அதிகமாக, அதாவது இந்த கருவளியோட ஷேப் மாறுதல் ஏற்பட்டா அது வந்து அஸ்டிக்மேட்டிசம் சொல்லுவோம். அது ஒரு மெத்தட் ஆஃப் இது. ஸோ ரெண்டு விதமான இது, மயோபியா இல்லைன்னா அஸ்டிக்மேட்டிசம், இது முக்கியமா இருக்கும் இந்த இள வயதில் உள்ளவங்களுக்கு. ஸோ நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 5 வயது 6 வயதுலேருந்தே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஆரம்ப ஸ்டேஜில் அது வந்து செக் டெஸ்ட் பண்ணி தன் கண்ணாடி கண்டிப்பாக போடணும். இன்ஃபேக்ட் இந்த இள வயதில் தான் அவங்க வந்து கண்ணாடியை எல்லா நேரம் போடணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நிறையா பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சின்ன வயசில் எப்படி கண்ணாடி போடுறது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவங்களே போட வேண்டானே கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லை. ஏன்னா காரணம் என்னென்னா பின்னால் கண்ணோட பார்வை திறன் குறைஞ்சிரும். அவங்க அப்புறம் ஒரு 18 வயசு ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது கண்ணாடியே போடாமல் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு 18 வயசு 19 வயசு ஆகும்போது இந்த கண் பார்வை திறன் குறைஞ்சிருக்கும். இதுவே தொடர்ந்து கண்ணாடி உபயோகிக்கிறவங்களுக்கு கண் பார்வை திறன் நல்லா இருக்கும். இது வந்து பல ரிசர்ச்ல அது வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதனால முக்கியம் என்னன்னா அந்த இள வயதுல அட்லீஸ்ட் எல்லா நேரமே அந்த கண்ணாடியை அணியணும். கண்ணாடி பராமரிப்புக்கு அந்த கண்ணாடிய ஒரு பனியன் துணி அந்த மாதிரியான நல்ல மெல்லிய துணினால கிளீன் பண்ணி வைக்கிறது நல்லது. அதுவும் தூசியோட சேர்த்து அதை வந்து ரொம்ப அழிச்சு தேய்க்கக்கூடாது, தேய்ச்சேன்னா அது கீரல்கள் வரும். அதுவும் இள வயதில் இருக்கவங்களுக்கு அந்த கீரலோடவே அப்படியே தான் போடுவாங்க. அதெல்லாம் இல்லாம நல்லா கிளியர் சுத்தமான இதாக இருக்கும். ஏன்னா கீரல்கள் இருந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால நல்லா தூய்மையாக சுத்தமான துணியில் இருக்கும். இது போக 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து கிட்டர் பார்வை அந்த மாதிரியான ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. அது பிளஸ் பவர், பொதுவாக இந்த பிளஸ் பவர்னு சொல்லுவோம், அது ஹைப்பர் மெட்ரோபியா இல்லைன்னா பிரஸ்பயோபியான்னு சொல்லுவோம் நம்ம பொதுவாக பிரஸ்பயோபியா. அது கிட்டத்துப்பாடு குறைய வாய்ப்புகள் இருக்கு. அது முக்கியமாக அது காரணம் என்னன்னா நம்ம கண்ணோட இந்த ஃபோக்கஸிங் பவர்னு சொல்லுவோம், அதாவது ஃபோக்கஸிங் இது, அந்த திறன் வந்து குறைஞ்சிட்டே போகும் 40 வயசுக்கு மேல. அதாவது என்னன்னா இந்த கண்ணோட உள்ள நார்மலாக நமக்கு கண்ணில் இருக்கிற இந்த லென்ஸு அதோட மூமெண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதாவது வயது கூட 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 அது இன்னும் குறைஞ்சிட்டே போகும். அதனால பொதுவாக இவர்களுக்கு வந்து அந்த வயது கூட கூட அந்த பிளஸ் பவரும் அதிகமாகிட்டு போகும். அதே மாதிரி தான் மயோப்பியாவுமே, இந்த இள வயதில் வரக்கூடிய மயோப்பியாவுமே வயது கூட கூட கூடுறதுக்கான வாய்ப்பு. ஸோ அதனால வருடத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கண் பரிசோதனை செய்து கொள்ளணும். கண்ணாடி பவர் இருக்குன்னா மயோப்பியாவாக இருந்தாலும் அல்லது அந்த ஹைப்பர் மெட்ரோப்பியா 40 வயதுக்கு மேலவர்களாக இருந்தாலும், ஸோ அந்த 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து அந்த பைஃபோக்கல்னு சொல்லக்கூடிய ரெண்டு பார்வை சேர்ந்த மாதிரி, காலேஸ்வரம் சொல்லுவாங்க அதுக்கு அந்த ரெண்டு பார்வை சேர்ந்த மாதிரி, இல்லைன்னா ப்ரோக்ரெசிவ் லெசன் இருக்கு அந்த கோடு உள்ளாமையும் போடுவாங்க. அதாவது இந்த கம்ப்யூட்டர் கணினி நிறையா யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ரோக்ரெசிவ் கிளாஸுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்பவே யூஸ். அது போக மயோப்பியாவில் பவர் வேகமாக அதிகரிக்கக்கூடிய இப்போதைய காரணம் என்னன்னா செல்ஃபோன் யூசேஜ். அதாவது செல்ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ற, அதாவது இள வயதிலேயே கொஞ்சம் ரொம்ப நேரம் செல்ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கு இப்போ பொதுவாக நான் பாக்குறது என்னன்னா பவர் கொஞ்சம் வேகமாகவே கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகளை இப்போ பாக்குறோம். முதல்ல எல்லாம் இப்படி இல்லை. இதே செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னால பொதுவாக 22 வயது வரைக்கும் தான் பவர் அதிகமாக மாறுதல் கூட வாய்ப்புகள் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. ஆனா இப்ப நாம என்ன பாக்குறோம்னா 30 வயது 35 வயதுல இருக்கவங்களுக்கு கூட அந்த மயோப்பியா பவர் வந்து கூடுது. அது நிறைய பேர் இந்த செல்போன் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றதுனால வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால செல்போன் யூசேஜை வந்து முடிஞ்ச அளவு ரொம்ப அதிகமாக இல்லாம தேவைக்கு மட்டும் யூஸ் பண்றது நல்லது.
கண்ணை பாதுகாத்து பராமரிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
கண் பராமரிப்புங்கிறதுக்கு வந்து நம்ம கண்ணுக்கு ஸ்பெஷலா எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது கண்ல முக்கியமா நம்ம வந்து வருடத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி, அதாவது நம்ம வந்து இப்ப கண் மருத்துவர் அன்னைக்கு செக் பண்ணிட்டாலே பல விதமான ப்ராப்ளம்கள்ல நம்ம வந்து முதல்லயே கண்டறிஞ்சிட்டோம்னா அதனால ஏற்படக்கூடிய பின்விளைவை நம்ம வந்து தவிர்க்கலாம். ஏன்னா நம்ம கண் நம்ம பராமரிப்புக்கு நம்மளோட கண் இமையோ நம்ம கண்ல வர கண் தண்ணீரோ அதுவே நம்ம கண்ணை நல்லாவே பராமரிக்கலாம். பலரும் கண்ணில் வந்து நான் கண் உள்ளார தண்ணிய விட்டு நம்ம வந்து இது பண்றேன், கண்ணுக்குள்ளார தண்ணியில திறந்து விட்டு இது பண்றேன் பண்ணுவாங்க, பட் பெரிய உபயோகமும் ஆக்சுவலா கிடையாது. ஏன்னா நம்ம தண்ணீர்லயே அது கிளீன் பண்றதுக்கான எல்லாமே இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. அது போல எக்ஸசைசஸ் கண் எக்ஸசைஸ்ங்கிற மாதிரிலாம் நிறைய பண்றதுக்கான பண்ணுவாங்க, பட் அதுவுமே கூட வந்து அதெல்லாம் அவசியம் ஆக்சுவலா இல்லை. வருடத்துக்கு ஒரு தடவை வந்து கண்ணை கரெக்டா செக் பண்ணிட்டு எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணுறது முக்கியம். அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிலில் போகும்போது ஒரு கூலிங் கிளாஸ் அந்த மாதிரி அணிஞ்சிக்கிட்டனாலே அதனால் புறை வர்றதை வந்து தவிர்க்கலாம் சரிங்களா. அதே மாதிரி இந்த கண் இமையில் லெட்டில் வரக்கூடிய அந்த கேன்சர் கூட தவிர்க்கலாம். அந்த கண்ணில் வர அந்த சாதா டெரிஜியம் இருக்கு இல்லைங்களா, அது வர்றதையும் தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான இதுகள்லாம் கண்டிப்பாக பண்ணோன்னா நம்ம கண்ணை கொஞ்சம் நல்லா பராமரிக்கணும். அது போக நம்ம எடுத்துக்கொள்கிற டயட்டில் கீரை கேரட்டு பப்பாளி அந்த மாதிரி உள்ள நல்ல கண்ணுக்கு தேவையான விட்டமின்ஸ் அதிகம் உள்ள டயட் எடுத்துக்கிட்டனாலே நம்ம கண்ணும் ஆரோக்கியமா இருக்கும். அது பலரும் கேட்கறது என்னன்னா இது இந்த மாதிரி டயட் எடுத்துட்டோம்னா கண்ணோட பவரை குறைக்க முடியுமா கண்ணாடி பவர் அப்படின்னா இல்லை, அது கண்ணாடி பவரை குறைக்கிறதுக்கானது இல்லை. ஆனால் அது கண்ணோட கருவிழியை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் கண்ணோட நரம்பு திறனை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கும் அதுக்கெல்லாம் தான் வந்து இது ரொம்ப.
ஐயா இது வரைக்கும் கண் பாதுகாப்பு, கண் பராமரிப்பு, கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதுக்குண்டான வழிமுறைகளை குறித்து மிகச்சிறப்பாக மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா.
முக்கியமாக திரும்பவும் நான் சொல்றது, இள வயதில் கண்ணாடி கண் மருத்துவ பரிந்துரைத்தால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு போடாமல் விடாதீர்கள்.
நேர்களே, இதுவரை நம்ம கண்ணில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நோய்கள் குறித்தும் அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் குறித்தும் பல தகவல்களை நமக்கு வழங்கிய டாக்டர் ஏ சரவணகுமார் அவர்களுக்கும் இணைந்து உரையாடிய புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 9.1.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.